ஓசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். டெக் வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் ஊரவர்களே, இன்று அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும், ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலகத் தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று முதலாவதாக இன்றைய நற்சிந்தனையோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலே திருமதி வர்சி நிச்சிங்கம் அவர்களுடைய நற்சிந்தனை இதோ நேர்களுக்காக.
வணக்கம். வணக்கம். கோபத்தால் பிறருக்கு மட்டுமில்லாமல் நமக்கும் தீமையே உண்டாகிறது. ஆகவே கோபத்தை தவிருங்கள். அலட்சியத்துடன் பணியாற்றுவது கூடாது. யாரையும் இழிவாக கருதுவதும் கூடாது. உயிர்கள் மீது அன்பு காட்டுங்கள். செடிக்கு நீர் விடுவதும் விலங்கிற்கு உணவு அளிப்பதும் சிறந்த தர்மம். பக்தி உணர்வு இல்லாமல் மனிதன் கடமையில் மட்டும் கவனம் செலுத்துவது வறட்டுத்தனமானது. பேச்சில் பெருந்தன்மையை வெளிப்படுத்தும் பலர் செயலில் சுயநலம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
இன்றைய சிந்தனைகளை தொடர்வது இன்றைய திருக்குறள். இலக்கிய நயம் கூடிய திருக்குறள் விளக்கத்தை தருவதற்காக நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் நிறைய கலையகத்திலே இருக்கின்றார். இதோ அந்த திருக்குறள் விளக்கம்.
இன்றைய சிறப்பு திருக்குறளாக நம்முடைய திருக்குறளில் இருந்து 45வது குறளாக அமைந்திருக்கும் திருக்குறள் தான் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற திருக்குறளை இலக்கிய கண்ணோடு சிலப்பதிகாரத்தின் தொடர்போடு காணிருக்கிறோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற வள்ளுவர் நெறியில் வாழ்ந்து வந்தனர். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்று வள்ளுவர் இலக்கண நெறியில் நின்று கணவனே கண்கண்ட தெய்வம் என கண்ணகி இல்லறத்தில் இனிது வாழ்ந்தாள். சில காலம் சென்றது. கோவலன் பொருள் தேடுவதன் பொருட்டு பிரிந்து சென்ற மீண்டும் திரும்பி வந்தான். பிரிந்த பிறகு ஊர் சென்றான். அக்காலத்தில் ஒரு நாள் அவ்வூரில் வாழ்ந்த ஆடல் நங்கை மாதவி என்பாளின் நடன அரங்கேற்றம் அரசு சபையில் நடைபெற்றது. மாதவியின் ஆடல் பாடல்களில் மகிழ்ந்த மன்னன் அவளுக்கு பரிசாக 1008 கழஞ்சு பொன்னை அளித்து கௌரவித்தான். இந்த வைபவத்தில் கலையில் வல்லவனான கோவலன் பார்வையாளனாக கலந்து கொண்டிருந்தான். மாதவியின் ஆடல் பாடல்களிலும் அழகிலும் மனதை பறை கொடுத்தான் கோவலன். மாதவி பரிசாக பெற்ற பொன் மாலையை விலை கொடுத்து வாங்குவோருக்கு மாதவி மாலை சூட்டி மணாலனாக ஏற்றுக்கொள்வாள் என்றவாறு மாதவியின் தாய் சித்ராபதி கூறினாள். மாதவி பால் விடுதல் அறியா விருப்பினனாகி விட்டிருந்த கோவலனுக்கு இந்த அறிவிப்பு வாய்ப்பாக இருந்தது. பொருள் தேடுவதை மறந்தான். தீதிலா கற்புடைய கண்ணகியை மறந்தான். அந்த மாலையை அவ்வளவு விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்களும் இல்லை என்ற நிலையில் கோவலன் மாலையை வாங்கினான். மாதவியோடு அவள் மனை புகுந்தான். இஃது அறிய வந்தபோது கண்ணகி மங்கள அணியிர் பிரிதனி மகிழால் கொடுங்குழை துறந்து வடிந்துவீழ் காதினல் திங்கள் வான்முகம் சிறுவியர் பிரிய செங்கையில் நெடுங்கன் நஞ்சனம் மறப்ப பவள வானுதல் திலகம் இழப்ப மயிரும் கூந்தல் நெய்யணி மறப்ப கையறு நெஞ்சத் என்று நிலையில் வாழ்ந்தால் மாதவியோடு கோவலன் வாழ்ந்தபோது ஒருமுறை வழக்கம் போல் இந்திர விழாவுக்கு காவிரி ஆற்றங்கரைக்கு இருவரும் சென்றார்கள். இருவரும் கலைஞர்கள் இல்லையா? அவர்கள் ஆடியும் பாடியும் மகிழ்ந்தார்கள். அவ்வேளையில் கோவலன் காணல் வரி பாடல் ஒன்றை பாடினான். அப்பாடல் ஒரு பெண்ணை விரும்பி பாடுவதாக அமைந்திருந்தது. அதனால் மாதவி தானும் ஒரு ஆடவனை விரும்புவதாக கருத்துள்ள ஒரு பாடலை பாடினால் தான் காணல் வரி பாட மாதவி எப்படி பாடுகிறாளே என்று சந்தேகம் கொண்டான் கோவலன். எப்படியும் இவள் ஓர் ஆடல் மகள் அல்லவா என்று முடிவெடுத்த கோவலன் அந்த இடத்திலேயே அவளோடு ஒன்றும் சொல்லிக் கொள்ளாமலேயே மாதவியை விட்டு பிரிந்து சென்று விட்டான். சிலப்பதிகாரத்திலே ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று இனி நிகழவிருக்கும் கதை மாற்றத்திற்கு காணல் வரி பாட்டே காரணமாகிறது. மாதவி கோவலன் பிரிவு இவ்வாறு நிகழ்ந்த காலத்தில் பூம்புகாரில் கண்ணகியை சந்தித்த தேவாந்தி என்பாளிடம் கண்ணகி தான் கண்ட கனவு பற்றி இவ்வாறு சொன்னாள். தான் தன் கணவனோடு வேறு ஊர் போவதாகவும், அங்கு தான் தன் கணவனுக்கு தீங்கு நேர்வதாகவும், அதனால் அவ்வூர் அரசனோடு வழக்குறித்ததாகவும், அரசனுக்கும் அவ்வூருக்கும் தீமை வந்ததாகவும் கூறினாள். அதற்கு தேவந்தி, இத்தீய கனவுக்கு பிரேச்சித்தமாக பல தலங்களுக்கு சென்று கடவுளை வணங்குமாறும், அதனால் கணவனுக்கு தீங்கு நிகழாமல் தடுக்கலாம் என்றும் கூறினாள். அது கேட்ட கண்ணகி, துறையாடி தெய்வம் தொழுதல் எங்கள் இயல்பல்ல, அது குல மகளுக்கு உரிய பண்பல்ல என்று தெய்வம் தொழுதலை ஏற்க மறுத்தாள். இதனை போற்றுவது போலவே தெய்வ புலவரும், தெய்வம் தொழால் கொழுநர், தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை என பாடியுள்ளமை நம் சிந்தனைக்கு உரியது. கணவனையே கண்கண்ட தெய்வமாக கொண்ட கண்ணகி தன் கற்பின் திறத்தால் கொலையுண்டு தன் கணவன் நிரபராதி என வழக்காடி வென்றதும், மரக்கற்பினால் மதுரையை எரித்ததும், தான் கொடுங்கோலானமை உணர்ந்த அரசன் உயிர் நீத்ததும் ஆகிய நிகழ்வுகளை சிலப்பதிகாரன் என்னும் சிறந்த காவியம் நன்றாக கூறுகிறது. அதனால் நாம் இதில் என்ன கருத்தை உணர்கிறோம் என்றால், அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணமது என்று கூறிய அதே திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர், தெய்வம் தொழால் கொழுநர் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை என்று அருமையாக முடிச்சு போட்டிருக்கிறார். அதை நாம் இங்கு உணர வேண்டும் என்று தெரிவித்துக் கொடுப்பேன்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று, மகாகவி பாரதியினுடைய பெண் விடுதலை தொடர்பான சிறப்பு கண்ணோட்டம் ஒன்றை வழங்குவதற்காக தெலிப்பிளை மகாஜனா கல்லூரியினுடைய பழைய மாணவியான திருமதி பவானி தங்கராஜா அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். இதோ அந்த கருத்துக்கள் நேர்களுக்காக.
செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக பழைய காலங்களில் இருந்தே தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக கழகங்களை அமைத்து புலவர் பெருமக்கள் குழுமி தமிழ் வளம் பெருக்கினர். அவை முதற்கழகம், இடைக்கழகம், கடைக்கழகம் என அழைக்கப்பட்டன. இவற்றுள் முதற்கழக இடைக்கழக நூல்கள் கடற்கோள் அனர்த்தங்களால் அழிக்கப்பட்டு விட்டமை மிகவும் மனவருத்தத்துக்குரியோர் விடயமாகும். அவற்றுள் தப்பி பிழைத்தது எமது இலக்கண நூலாகிய தொல்காப்பியம். இது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முந்திய நூல் என அறிய கிடக்கின்றது. இன்று எமக்கு கிடைக்க பெற்ற நூல்கள் கடைச்சங்க நூல்களாகும். இவை 10 பாட்டு, 8 தொகை, 14 கணக்கு என 3 பகுதிகளை கொண்டவை. இவை தவிர 5 பெருங்காப்பியங்கள், இறை சார்ந்த இலக்கியங்கள், 96 வகையான சிற்றிலக்கியங்கள், இதிகாசங்கள், நெடுங்கதை, சிறுகதை, நாடகம், புதுக்கவிதை என இன்றைய இலக்கியங்களும் எமது தமிழன்னைக்கு அழகூட்டி வருகின்றன. இவற்றுள் இன்றைய நாகரீகம் முன்னேறிய காலகட்டத்தில் புலம்பெயர்வாழ் சூழ்நிலையிலே எமது சமுதாய வளர்ச்சிக்கு தேவையான புதிய இலக்கியங்கள் என்று நாங்கள் உற்று நோக்கும் போது பாரதியார்தான் எனது நினைவில் வந்தார். பாரதியார் என்று கூறிய பாரதியின் புதுமை பெண்ணாக எத்தனை பேர் எமது சமுதாயத்திலே உருவாக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு சமுதாயத்தை அல்லது குமுகாகயத்தை எடுத்துக்கொண்டால் அதன் அடிப்படை அலகு குடும்பம். அக்குடும்பத்தின் கருவாக இருப்பவள் ஒரு பெண். அவள் தாயாக, தாதியாக, சக்தியாக, அன்புடையவளாக, கல்வியில் மேம்பட்டவளாக, உடல் உள ரீதியாக ஆரோக்கியம் உள்ளவளாக, மன உறுதியுடையவளாக உருவாக்கப்பட வேண்டியவள். தமிழகத்தில் நாகரீகத்தின் பொற்காலம் என கூறப்பட்ட 20ஆம் நூற்றாண்டில் கூட பார்ப்பனியத்தின் மேலாண்மை காரணமாக பெண்களின் நிலை கவலைக்குரியதாக இருந்தது. இந்த காலகட்டத்திலேதான் மகாகவி பாரதியார் தோன்றினார். பெண் உரிமைக்காக அவர் குரல் கொடுத்தார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று சீறி எழுந்தார் பாரதி. பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்று பாடினார் பாரதி. பெண்கள் அறிவாற்றலுடன் வாழ வேண்டும் என பாரதி வலியுறுத்தினார். பாரதி வாழ்ந்த காலகட்டத்தில் நாட்டு விடுதலையும் வீட்டு விடுதலையும் முக்கியமாக இருந்தன. அவர் இரு விடுதலைக்காகவும் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடினார் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்றமது அன்னை கை விலங்குகள் போகும் என்ற மதின்னல்கள் தீர்ந்து போயாகும். அவர் பெண்களின் கல்விக்காக குரல் கொடுத்தார். வீட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்றே விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பெண்கள் பேசாமடந்தைகளாக அஞ்சி ஒதுங்குபவர்களாக இருந்ததனால் இவர்கள் அடிமைகளாக உரிமை இழந்தவர்களாக வாழ்வதை கண்டு வெகுண்டெழுந்தார் பாரதி. மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினிடம் காட்ட வந்தாரை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி என்று பாடி அடிமை தலைகளை உடைப்பதற்கான துணிவை பெண்களுக்கு ஊட்டினார். கல்வி கேள்விகளில் ஆணுக்கு பெண் சளைத்தவர் அல்லல். தான் விரும்பும் ஒருவனை காதலித்து திருமணம் செய்து அவன் செயல்களில் துணையாக நிற்போம் என்று கூறு பெண்ணே என்று பாடினார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடாத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மியடி. காதலன் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெறச் செய்து வாழ்வமடி என்று பாடினார் பாரதி. ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தலைக்கும் என்று பாடிய பாரதி ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம் என்று தயங்கி நின்ற பெண்களுக்கு தெளிவூட்டினான் பாரதி. அறிவு அதனால் பெற்ற ஒழுக்கம் அஞ்சாத விடுதலை உணர்வு இவைதான் நற்பெண்பை பேணுகின்ற நற்குடி பெண்களின் குணங்கள். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமையால் அவலமேதி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம். உதய கண்ணி உரைப்பது கேட்டீரோ. புதுமை பெண்ணை நிமிர்ந்த நன்னடையும் நேரான பார்வையும் உடையவள் என்கின்றார் பாரதி. பாரதி கண்ட புதுமை பெண் பல்கலையும் தொழில்நுட்பங்களும் கற்றவளாக இருப்பாள். உலகின் நாற்றிசை நாடுகள் யாவற்றின் புதுமைகளையும் தன் மண்ணிற்கு கொண்டு வருவாள். தான் கற்றவற்றை மற்றவர்களுக்கும் கற்பித்து தன் தாய் நாட்டிற்காய் உழைப்பாள். வீடுகளில் முடங்கி இருக்கும் பெண்களை மாற்றி சமுதாயத்திற்கு பயனுள்ளவளாக வாழ வைப்பாள். எனவே நாமும் பாரதியாரின் வழி சென்று பெண்ணின் நிலையை உயர்த்துவோம். நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்விடும் அறிவுடன் படைத்து விட்டான். வல்லமே தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. வல்லமே தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.
நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுதில் எறிவதுண்டோ? நல்லதோர் வீணை செய்தே சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் சொல்லடி சிவசக்தி நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுது எரிவதுண்டோ நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுதில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்விட உரிகுவையோ நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுது எரிவதுண்டோ விசையுறு பந்தினை போ
அந்த நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நாங்கள் கடந்த அக்டோபர் 15 தேதி அன்று எமது இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்து தமிழ் கூறும் நல்லுலகத்திலே சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்த டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் கடந்த அக்டோபர் 15 தேதி. அந்த வகையிலே அவருக்கு மரியாதை கொடுக்கும் முகமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே சில விடயங்களை சேர்த்துக் கொண்டால் நன்றாக இருக்கும். அந்த வகையிலே நீங்களும் அவரோடு ஈடுபாடு கொண்ட ஒருவர், அவருடைய சிந்தனைகளை எவ்வாறு சொல்லலாம் சொல்லுங்களும் நேர்களுக்காக.
நல்லது, நாம் இப்பொழுது அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கையை கூட சற்று அலச இருக்கிறோம். அவர் தம்முடைய சிறு வயதில் நியூஸ் பேப்பர் பாய் என்று கூறுவார்களே, பத்திரிகை விநியோகித்து மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படித்து வந்தவர் தான். சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் தொடங்கி பின்பு திருச்சி சென்று நன்றாக படித்து வந்தவர். அவர் தன் கைப்பட எழுதிய சில கருத்துக்கள் நம்மை நன்றாக கவர்கின்றன. அவர் எழுதிய கருத்துக்களை பார்ப்போமே. அவர் சொல்லுகிறார் பாருங்களேன், ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் விட சிறந்த அன்பளிப்பை தர முடியாது என்று உறுதியாக கூறுகிறார். எனது தந்தை ராமேஸ்வரத்திற்கு நாட்டாமையாக நியமிக்கப்பட்ட காலத்தில் எனக்கு 11 வயது. ஒரு நாள் எனது தந்தை தொழுகைக்காக பள்ளிவாசல் சென்று விட்டார். ஊரிலுள்ள ஒருவர் ஒரு தாம்பலத்தட்டில் ஏதோ கொண்டு வந்து அப்பாவிடம் கொடுக்க வேண்டும் என்றார். நான் அப்பா தொழுகைக்கு சென்று விட்டார் என்றேன். அம்மாவை அழைத்தபோது அம்மாவும் வீட்டில் தொழுகையில் ஈடுபட்டிருந்தமையால் வந்த அந்த மனிதரிடம் நான், அதை இங்கே வைத்துவிட்டு சொல்லுங்கள், நான் அப்பா வந்தவுடன் சொல்கிறேன் என்றேன். அந்த மனிதரும் அவ்வாறு செய்தார். வீட்டிற்கு வந்ததும் அப்பாவிடம் நடந்ததை சொன்னேன். அவ்வளவுதான், அப்பா என்னை பலார் பலார் என்று அடித்தார். பின்னர் என்னை அருகில் அழைத்து அறிவுரை சொன்னார். அவர் திருக்குறானை மேற்கோள் காட்டி, பதவியில் இருப்பவர்கள் பரிசு பொருளாக யார் எதை கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, அது பாவம். பதவியில் இருப்பவர்களுக்கு மற்றவர்கள் பரிசு தருவது வேறு எதையோ எதிர்பார்த்துதான் என்று எடுத்துச் சொன்னார். சிறுவன் பெரியவனானான், இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவனானான். பதவிக்காலம் முடிந்து ஜனாதிபதி மாளிகையை விட்டு வெளியேறும் போது பலரது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அப்துல் கலாமின் காதுகளில் வந்து விழுந்தாலும், சிறு வயதில் கலாமின் அப்பா சொன்ன சில வார்த்தைகள் மட்டுமே அந்த வெளியில் அந்த வேளையில் அவர் காதுகளில் தாரக மந்திரமாக தனித்து ஒழித்துக் கொண்டிருந்தது. என்ன சொன்னார் கலாமின் தந்தை? இறைவன் ஒருவரை ஒரு பதவியில் நியமிக்கின்றார் என்றால் அவருக்கான அனைத்தையும் ஆண்டவன் கொடுத்து விடுகிறார் என்று அர்த்தம். அதையும் விட மேலாக மனிதன் வேறு ஏதாவது கொடுத்தால் அது தவறான வழியில் வந்த ஆதாயம். அப்பா சொன்னது அப்துல் கலாமின் காதுகளில் திரும்ப திரும்ப ஒழிக்க, தான் வரும்போது கொண்டு வந்த இரண்டு சூட்கேஸ்களுடன் ஜனாதிபதி மாளிகையை விட்டு புறப்பட்டு விட்டார் கலாம். பதவியில் இருந்தபோது தனக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள் அத்தனையையும் அங்கேயே விட்டு வந்தார் திரு அப்துல் கலாம். ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் விட சிறந்த அன்பை வழங்க முடியாது என்று அப்துல் கலாம் கூறியது நம் காதுகளில் இன்றும் விழுந்து கொண்டிருக்கிறது. அவர் பிறந்த நாள் நிச்சயமாக நமக்கு புத்துணர்ச்சி ஊட்டும். அந்த வகையில் சில சொற்களையும் அவர் தந்த சொற்களை கேட்கிருக்கிறோம்.
Ladies and gentlemen, I am indeed delighted to be with the honorable members of the European Parliament on the occasion of the Golden Jubilee Year of the European Union. I am reminded of the dream of an Indian poet, Kaniyan Pungundranar, who articulated in 3,000 years back in Tamil classic Purananuru. He says, Yadum Ure Yavarum Keli, which means, I am a world citizen, every citizen is my own kith and kin, he said 3,000 years back. As we say in India, where there is righteousness in the heart, where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is harmony, there is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world.
Mr. President Abdul Kalam, in the name of the European Parliament, I want to thank you for this important and inspiring speech. This was one of the most extraordinary speeches we have ever heard. From a statesman, scientist and poet, this is unique. All the best to this great nation, India. All the best to our cooperation between the great nation, India, and the European Union. All the best, Mr. President.
சிலே தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நவம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 28 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம் பிற்பகல் 2 வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினம் கலாநிதி திரு இளங்கோ ராசநாதன் அவர்கள் உலக சுகாதார அமைப்பிலே அதிகாரியாக கடமையாற்றுகின்ற அவர், தற்போது உலகத்திலே பலரையும் தாக்கி வருகின்ற கொரோனா வைரஸ் தொடர்பான தாக்கங்கள் முதியோரிலே எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்ற தலைப்பிலே 30 சிறப்பு உரையொன்றை ஆற்றுவதற்காக இருக்கின்றார். எனவே அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் அந்த மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடலே தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். லட்சுமண், இறுதியாக நாம் வாழுகின்ற நியூசிலாந்து நாட்டிலே அரசியல் வானிலே பல மாற்றங்கள் நிகழ இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நியூசிலாந்து நாட்டினுடைய பொது தேர்தல் முடிவுகள் இன்றைய தினம் வெளிவர இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இறுதியாக நடைபெற்ற விவாதத்தில் கூட ஜெசிண்ட்ரா ஆர்டன் மற்றும் ஜூடித் கொலின்ஸ் இருவருக்கும் இடையிலே மிகவும் கடுமையான வாக்குவாதங்களோடு அன்றைய விவாதம் நடைபெற்றது. அந்த வகையில் லக்ஷ்மணன் இறுதியாக எடுத்த தேர்தல் கண்ணோட்ட கணிப்பை சொல்லுங்கள்.
நிச்சயமாக ஐயா, இந்த தேர்தல் முடிவை நிச்சயம் கேட்பதற்காக மிகவும் ஆவலோடு இருக்கின்றேன். ஏனென்றால் இது மிகவும் வித்தியாசமாக அமைந்திருக்கும் ஒரு முடிவாக இருக்கும் என்று பல ஊடகங்களும் வானொலியும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இறுதியாக நியூஷப் ரீட் ஆராய்ச்சி வாக்கெடுப்பில் தொழிற்கட்சிக்கு 45.8% ஆதரவு கிடைத்தது. இது 4% குறைந்திருக்கிறது என்பது நாம் காணுகிறோம். தேசிய கட்சிக்கு 31.1% கிடைத்திருக்கிறது. இது 1.5% உயர்ந்திருக்கிறது. ஆனால் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் அதன் முந்தைய 1.6% 3.5% உயர்ந்திருக்கிறது. ஆக்ட் என்னும் கட்சி 1.4% உயர்ந்து 7.4% இருக்கிறது. பசுமை கட்சி அதாவது கிரீன் பார்ட்டி 6.3% 0.2% குறைந்திருக்கிறது என்பது நாம் காண இருக்கிறோம்.
ஆமாம் லக்வன், அந்த வகையிலே நிகழ்ச்சியின் நேரமும் இறுதியாக நிறைவுக்கு வருகின்றது. இறுதியாக நாங்கள் ஒரு சிறந்த பாடலோடு நிகழ்ச்சியை முடிக்கலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையிலே சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய பாடலை சொல்லுங்கள். அந்த பாடலை பற்றி
மிகவும் அருமையான பாடல் ஐயா. அந்த பாடல் தேவன் கோவில் மணியோசை என்று தொடங்கும் அருமையான பாடல். முதல் சில வரிகளை மட்டும் தங்களுக்கு முணுமுணுப்பதற்கு கூறிவிட்டு அந்த பாடலுக்கு செல்லலாம். பாருங்களேன், அழகாக வந்திருக்கிறது. நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை, தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை என்று நிறுத்தாமல் பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணியோசை என்ன தெளிவான சொற்கள் பாருங்களேன். தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. இதை சிறுகாழின் குரலில் கேட்கும் பொழுது நாம் பெரும் அனுபவமே, ஒரு அலாதியான அனுபவம். அதை கேட்டு பார்ப்போமே.
நேர்களே, அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
நல்லது நேர்களே, மீண்டும் அடுத்த வாரம் காண்போம். அதுவரை தங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது தங்கள் அன்பன் சோ இலக்குவன். வணக்கம் ஷான்.
நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை, தேவன் கோவில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை, தேவன் கோவில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. தேவன் கோவில் மணி ஓசை, நல்ல தேவிகள் சொல்லும்.